ಸಗಮಲಾಕಾಂತ ತ್ರೈಲೋಕ್ಯಂ ಮಂಗಳಂ ಕುರು ಮಾತಃ ಸಮಸ್ತ ಜಗತಾಂ ಮಧುಕೈದ ಭಾರೇ ವಕ್ಷೋ ವಿಹಾರಿಣಿ ಮನೋಹರ ದಿವ್ಯಮೂರ್ತೆ ಶ್ರೀ ಸ್ವಾಮಿನಿ ಸ್ಥಿತ ಜನಪ್ರಿಯ ದಾನಶೀಲೆ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ದಯಿತೇ ತವ ಸುಪ್ರಭಾತಂ ಮಾತಃ ಸಮಸ್ತ ಜಗತಾಂ ಮಧುಕೈದ ಭಾರೇ ವಕ್ಷೋ ವಿಹಾರಿಣಿ ಮನೋಹರ ದಿವ್ಯಮೂರ್ತೆ ಶ್ರೀ ಸ್ವಾಮಿನಿ ಸ್ಥಿತ ಜನಪ್ರಿಯ ದಾನಶೀಲೆ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ದಯಿತೇ ತವ ಸುಪ್ರಭಾತಂ ತವ ಸುಪ್ರಭಾತಮರವಿಂದಲೋಚನೆ ಭವತು ಪ್ರಸನ್ನ ಮುಖಚಂದ್ರಮಂಡಲೆ ವಿಧಿಶಂಕರೇಂದ್ರ ವನಿತಾಭಿರರ್ಚಿತೆ ವೃಷಶೈಲನಾಥ ದಯಿತೆ ದಯಾನಿಧೆ ಅತ್ಯಾದಿ ಸಪ್ತರಿಷಯಃ ಸಮುಪಾಸ್ಯ ಸಂಧ್ಯಾ ಆಕಾಶ ಸಿಂಧು ಕಮಲಾನಿ ಮನೋಹರಾಣಿ ಆದಾಯ ಪಾದ ಯುಗಮರ್ಚಯಿತುಂ ಪ್ರಪನ್ನಾಃ ಶೇಷಾದ್ರಿ ಶೇಖರ ವಿಭವತು
ಶ್ರೀರಮ್ಯಜಾ ಮಾತೃಮುನೀಂದ್ರ ಶಾಸನಾತ್ ಯೋ ಮಂಗಳಾಶಾಸನ ಸುಪ್ರಭಾತಿಕೇ ಚಕ್ರೇ ಪ್ರಪತ್ತಿಂಚ ವೃಷಾಚಲೇಷಿತುಃ ತಂ ವಾದಿಭೀಕೃತ್ ಗುರುಮಾಶ್ರಯಾಮ್ಯಹಂ ಈಶಾನಾಂ ಜಗತೋಸ್ಯ ವೆಂಕಟಪತೆ ವಿಷ್ಣೋಃ ಪರಾಂ ಪ್ರೇಯಸೀ ತದ್ವಕ್ಷಸ್ಥಲರಿತ್ಯವಾಸರಸಿಕಾಂ ತಕ್ಷಾಂತಿ ಸಂವರ್ಧಿನೀಂ ಪದ್ಮಾಲಂಕೃತ ಪಾಡಿಪಲ್ಲವಯುಗಾಂ ಪದ್ಮಾಸನಸ್ಥಾಂ ಶ್ರಿಯಂ ವಾತ್ಸಲ್ಯಾದಿ ಗುಣೋಜ್ವಲಾಂ ಭಗವತೀಂ ವಂದೇ ಜಗನ್ಮಾತರಂ. ஸ்ரீ வெங்கடேஷ சுப்பிரபாதத்தினுடைய அனுபவத்தில் இன்று மூன்றாவது, நான்காவது மற்றும் ஐந்தாவது ஸ்லோகங்களினுடைய அர்த்தத்தை அனுபவிப்போம். இந்த மூன்றாவது ஸ்லோகம்தான் இந்த சுப்பிரபாதத்தினுடைய முதல் ஸ்லோகமாகவே நாம் ஒரு விதத்திலே கொள்ளலாம். அது எவ்வாறு என்றால், முதல் இரண்டு ஸ்லோகங்கள் கௌசல்யா சுப்ரஜாராமா என்கிற ஸ்லோகமும் உத்திஷ்டோத்திஷ்ட என்கிற ஸ்லோகமும் இதிகாச புராணங்களில் காணப்படுகின்ற ஸ்லோகங்கள். பகவானை துயிலெழுப்பும் விதம் இதிகாச புராணங்களில் எவ்வாறு காணப்படுகிறது என்பதையும் அனுசந்தித்து கொண்டு இந்த சுப்பிரபாத ஸ்லோகமானது தொடங்குகிறது. ஸ்ரீ பிரதிவாதி பயங்கர மன்னா அருளி செய்த ஸ்லோகங்களில் முதன்மையான ஸ்லோகம் மாதஹ சமஸ்த ஜகதாம் என்று தொடங்குகின்ற மூன்றாவது ஸ்லோகம். மாதஹ சமஸ்த ஜகதாம் மதுகைடபாரேகே வக்ஷோபிஹாரிணி மனோஹர திவ்யமூர்த்தே ஸ்ரீ சுவாமினி ஸ்ருதஜனப்பிரியதானசீலே ஸ்ரீ வெங்கடேஷ தயிதே தபசுப்ரபாதம் என்பது மூன்றாவது ஸ்லோகம். ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரமன்னா பிராட்டியை முன்னிட்டு கொண்டே ஒவ்வொரு கிரந்தத்தையும் தொடங்குகிறார். சுப்பிரபாதத்தை தொடங்கும் போது மாத சமஸ்த ஜகதாம் என்று பிராட்டியை முன்னிட்டு கொண்டு தொடங்குகிறார். அதுபோலவே ஸ்தோத்திரத்தில் கமலா என்று பிராட்டி முன்னிட்டு கொண்டு தொடங்குகிறார். அதுபோலவே ஈசானாம் ஜெகதோசியா என்று பிரபத்தி என்கிற அந்த கிரந்தத்தையும் தொடங்குகிறார். இறுதியாக மங்களாசாசனத்திலும் ஸ்ரீயக்காந்தாயான ஸ்ரீ சப்தத்தாலே தொடங்குகிறார். இவ்வாறு பிராட்டியை முன்னிட்டு கொண்டே ஒவ்வொரு கிரந்தமும் தொடங்கப்படுகிறது. ஒரு கிரந்தத்தை தொடங்கும் போது மங்களாச்சரணத்தோடு தொடங்க வேண்டும் என்கிற மரபுண்டு. அவ்வாறு நோக்கும் காலத்திலேயும் இந்த ஒவ்வொரு கிரந்தத்தையும் அவர் பிராட்டியை முன்னிட்டு கொண்டே தொடங்குகிறார் என்கையாலே பிராட்டியையே மங்களமாக கொண்டு, மங்கள வாசனமாக கொண்டு, மங்களபரமாக கொண்டு அவர் ஒவ்வொரு கிரந்தத்தையும் தொடங்கியிருக்கிறார் என்பதை நாம் அறியலாம். இப்போது இந்த மூன்றாவது அல்லது சுப்பிரபாதத்தினுடைய முதல் ஸ்லோகமான இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தினுடைய அர்த்தத்தை காண்போம். மாதசமஸ்தகதாம் மதுகேடபாரேகே வக்ஷோவிஹாரணி மனோகர திவ்யமூர்த்தே ஸ்ரீஸ்வாமினி ஸ்ருதஜன பிரியதானசீலே ஸ்ரீ வெங்கடேஷ தயிதே தபசுப்பிரபாதம் என்பது இந்த ஸ்லோகம். எம்பெருமானை துயிலெழுப்ப முற்பட்டு முதலிலே ஏன் பிராட்டியை துயிலெழுப்புகிறார்? இவ்வாறு எம்பெருமானை துயிலெழுப்புவதன் முன் பிராட்டியை துயிலெழுப்புவது திருப்பாவையிலேயும் நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல எதனாலே இவ்வாறு கீழெழுப்புகிறார் என்பதை இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் வரியிலேயே காட்டுகிறார். சமஸ்த ஜெகதாம் மாதகா என்ன, தங்களுக்கும் பிராட்டிக்குமாக இருக்கக்கூடிய சம்பந்தத்தை முதலிலே காட்டுகிறார். எல்லா உலகுக்கும் தாயாக இருக்கக்கூடியவள், எல்லா உலகுக்கும் தாயே என்று சமஸ்த ஜெகதாம் மாதகா என்ன, உலகுக்கும் பிராட்டிக்கும் இருக்குமான சம்பந்தம், ஒரு தாய்க்கும் பிரஜைகளுக்கும் இருக்குமான சம்பந்தமாக இவ்விடத்திலே அருளி செய்கிறார். விஷ்ணு புராணத்திலேயும் இந்திரன் பிராட்டியை துதிக்கும் போது பொம்மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிஹிப்பிதா என்று, எல்லா லோகங்களுக்கும் நீயே தாய், தேவதேவனான ஹரி எல்லோருக்கும் பிதா என்று கூறினார் என்றோம். அதுபோலவே இங்கேயும் சமஸ்த ஜெகதாம் மாதகா என்று எல்லா உலகுக்கும் தாயாக இருக்கும் தன்மையை முதலில் வெளியிட்டு, மதுகைடபாரேகே வக்ஷோ விஹாரிணி மனோகர திவ்யமூர்த்தே என்று பகவானுக்கும் அவளுக்குமான சம்பந்தம் மேலே காட்டப்படுகிறது. மதுகைட்டபர்கள் ஆகிற அசுரர்களுக்கு அரியாக எதிரியாக அவர்களை அழிப்பவனாக பகவான் இருக்கிறான் என்கையாலே மதுகைட்டபாரிகி என்பது பகவானை குறிக்கும் சொல்லாக, அவனுடைய மதுகைட்டபாரேகே பக்ஷோவிகாரிணியின் அவனுடைய பக்ஷஸ்தலத்திலே விட்டிருக்கக்கூடியவள், எவ்வாறு விட்டிருக்கிறாள் என்று சொன்னால் ஆனந்தமாக விட்டிருக்கிறாள், கழித்து விட்டிருக்கிறாள். பக்ஷோ விஹாரிணின்னு விஹார சப்தத்தாலே இந்த இடத்தில் மிகவும் கழித்து விட்டிருக்கிறாள் என்பது காட்டப்படுகிறது. இங்கேயும் ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் திவ்ய மாலாம்பரதரா ஸ்நாதா பூஷண பூஷிதா பஷ்யதாம் சர்வதேவானாம் ஜயோ பக்ஷஸ்தலம் ஹரேஹே என்ன, நங்கு மஞ்சனமாடியவளாய் திவ்ய மாலைகளை தரித்து கொண்டு, அழகான பூஷணங்களை எல்லாம் தரித்து கொண்டு, ஆபரணங்களை தரித்து கொண்டு, எல்லா தேவர்களும் காணும் அளவில் அவள் பகவானுடைய பக்தஸ்தலத்திலே ஏறினாள், பக்தஸ்தலத்தை அடைந்தாள் என்று ஸ்ரீ விஷ்ணு புராணம் கூறுகிறது. அதுபோலவே மனோகர திவ்யமூர்த்தே, தனக்கு இன்பமாக இருக்கிறது என்பதற்காக அவனுடைய பக்தஸ்தலத்திலே மாத்திரம் அவர் விட்டிருக்கவில்லை. மனோகர திவ்யமூர்த்தே என்று பகவானுடைய திருவுள்ளத்தை பறிக்கின்ற அழகை உடைய திவ்யமான விக்கிரகத்தை உடையவள், அவன் வக்ஷஸ்தலத்திலே மட்டும் அவள் வீற்றிருக்கிறாள் அல்ல, அவனுடைய உள்ளத்திலேயும் திருவுள்ளத்திலேயும் வீற்றிருக்கிறாள், அவனுடைய மனதிலேயும் வீற்றிருக்கிறாள். அவன் மனதை பறித்து பறிக்கும் அளவுக்கு அழகான திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவளாக இருக்கிறாள் என்பதை காட்டுகிறாள். ஆகையால் அவனுடைய திருமார்பு எவ்வாறு இவளுக்கு அபிமதமாக இருக்கிறதோ அதுபோலவே அவளுடைய திருவுள்ளத்துக்கு அபிமதமாகவும் அனுரூபமாகவும் இருக்கக்கூடிய திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவளாக இருக்கிறாள் என்பதை காட்டுகிறான். இவ்வாறு பகவான் தினத்திலேயும் அவளுக்கு உண்டான சம்பந்தத்தை, அதுபோலவே இந்த உலகத்தின் பக்கலில் அவளுக்கு உண்டான சம்பந்தத்தையும் முதற்கண் காட்டுகிறார். அடுத்ததாக ஸ்ரீ சுவாமினி என்கிற பதம் வந்திருக்கிறது. ஸ்ரீ சுவாமியன்னால் பகவான், சுவாமினியாக உலகக்கெல்லாம் உடையவளாக இருக்கிறாள். இந்த சுவாமினி என்ற சப்தம் மேலே இருக்கக்கூடிய இந்த இருவிதமான சம்பந்தங்களையும் ஏற்றுக்கொண்டு பார்க்கும் அளவில் இந்த உலகக்கெல்லாம் சுவாமினியாக அவளே இருக்கிறாள் என்னும் பொருள் கொள்ளலாம். இன்னொரு விதத்திலே பார்த்தால் பகவானையே அவனுடைய மனதையே பறிக்கும் அளவுக்கு, அவனுடைய மனதையே ஆளும் அளவுக்கு அழகை உடையவளாக இருக்கிறபடியினாலே பகவானுடைய உள்ளத்துக்கே சுவாமினியாக இருக்கிறாள் என்னும் பொருள் கொள்ளலாம். அதனால் ஸ்ரீ சுவாமினியே சொல்லியிருக்கிறபடியினாலே பகவானுடைய திருவுள்ளத்தையே ஆளக்கூடியவளாக இருக்கிறாள் என்ற பொருளையும் கொள்ளலாம். இவ்வாறு பொருள் கொள்வதால் பயன் என்னன்னா, அடுத்து வருகிற சப்தத்தோடு நன்றாக இசைகிறது. ஸ்ருதஜனப்பிரியதான சீலே, ஸ்ருதஜன அந்த பிராட்டி அடைபவர்களாக இருக்கக்கூடிய மக்களுடைய மக்களுக்கு எது பிரியமாக இருக்கிறதோ அந்த பிரியத்தை தானசீலே அளிக்கக்கூடிய சுபாவத்தை உடையவள் என்கிற பொருள் தேர்கிறது. இவ்வாறு அடியார்களுக்கு ஆசிரித்தர்களுக்கு அவர்கள் விரும்பும் பலத்தை அருள்பவள், அவர்கள் விரும்புவதை அருள்பவள் என்கிற பொருள் நமக்கு கிடைக்கிறது. அவர்கள் எதை இஷ்டமாக விரும்புகிறார்கள்னு சொன்ன நல்லவர்களான ஆசிரித்தர்கள் பகவானையே தங்களுக்கு இஷ்டமாக விரும்புவதால் அந்த பகவானையே ஸ்ருதஜனப்பிரியனான பகவானையே தானசீலே தானமாக கொடுக்க வல்லவள். ஆகையாலே ஒரு வஸ்துவை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வஸ்துவின் திறத்தில் ஒருத்தருக்கு சுவாமித்துவம் இருந்தால் தானே கொடுக்க முடியும். பகவானையே இவள் உடையவளாக இருக்கிறபடியினாலே பகவானையே கொடுக்கிறாள். உக்கவும் தட்டோடியும் தந்து உன் மணாலனையும் தந்து என்னை திருப்பாவையில் வருகிற பாஜகத்தைப் போல இவ்விடத்தில் பகவானுடைய மனதை ஆழ்கின்றபடியாலே அவனையும் ஒரு வஸ்துவாக உடையவளாக இருந்து கொண்டு ஆசிரித்தர்கள் பகவானை பெற வேண்டும், ரிதஜனப்பிரியனான பகவானை பெற வேண்டும் என்று எண்ணினார். அவனையே தானமாக கொடுக்க வல்லவள் என்கிற பொருளும் இவ்விடத்திலே கிடைக்கிறது. இவ்வாறு இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஷ தயிதே தவசுப்பிரபாதம், ஸ்ரீ வெங்கடேசனான பகவானுடைய காதலுக்கு விஷயமாக இருக்கக்கூடிய தயிதா என்ன, ஸ்ரீ வெங்கடேஷ தயிதே தவசுப்பிரபாதம் என்ன பிராட்டியை துயிலெழுப்புகிறார். இங்கு ஸ்ரீ வெங்கடேஷ என்கிற சப்தத்துக்கு வெங்கடகா என்ன பாவத்தை போக்கும் தன்மையுடைய திருமலைக்கும் அது பெயராக அமைகிறது. பாவத்தை போக்குபவனான பகவானுக்கும் அது திருநாமமாக அமைகிறது. ஆக வெங்கடேசன் என்று சொன்னால் திருவேங்கடமாகிற மலைக்கு ஈசனாக இருக்கக்கூடியவன், ஆகையாலே வெங்கடேசன் என்னும் பொருள் கொள்ளலாம். அல்லது வேங்கடகா என்று பகவானுக்கே திருநாமமாக கொண்டு வேங்கடவனான ஈசன் என்று அடியார்களுடைய துயரத்தை போக்குபவனான பகவான் என்கிற அர்த்தத்திலேயும் பொருள் கொள்ளலாம். இவ்வாறு இருக்கும் ஸ்ரீ வெங்கடேசனுக்கு தயிதையான பிராட்டியை உயிரெழுப்புகிறார் முதல் பாட்டில். அடுத்த ஸ்லோகத்தில் தபசு பிரபாத மரவிந்தலோச்சனே பவது பிரசன்ன முகச்சந்திர மண்டலே விதிஷங்கரேந்திர வனிதாபிரச்சிதே ரிஷசைலநாத தயிதே தயாநிதே என்று அருளி செய்கிறார். இதில் தவ சுப்பிரபாதம் பவது என்று இந்த நல்வடிவாக அமையட்டும் என்று துயில் எழுப்புகிறார். அவ்வாறு பிராட்டி துயில் எழும்போது அவளுடைய திருக்கண்கள் திறக்கின்றனவே, அந்த திருக்கண்களை அனுசந்தித்து முதலிலே கூறுகிறார் அரவிந்தலோச்சனே என்று. அதாவது அரவிந்தலோச்சனே என்று சொன்னார் பகவானை முதல் பாட்டிலே மனோகர திவ்யமூர்த்தே என்று பகவானுடைய உள்ளத்தை அபகரிக்கும் அழகான திவ்யமங்கள விக்கிரகத்தை உடையவள் என்று வர்ணித்தார். இந்த ஸ்லோகத்தில் அரவிந்தலோச்சனே என்று அதில் ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய துயிலெழும்போது திறக்கப்படுகின்ற அந்த திருக்கண்களை குறித்து தாமரை ஒத்த திருக்கண்கள் என்று கூறுகிறார். பகவானையே கண்டிருப்பதனாலே அரவிந்தலோச்சனமாக அழகியதாக இருக்கிறது என்னும், பகவானுடைய உள்ளத்தை அபகரிக்கும் அளவுக்கு அழகான திருக்கண்கள் என்னும் இருவிதமாகவும் பொருள் கொள்ளலாம். அதுபோலவே பிரசன்னமுக சந்திர மண்டலேன் முதல்ல தாமரையை ஓமையாக கொண்டார். இந்த இடத்துல அடுத்து சந்திரனை உபமானமாக கொள்கிறார். எதற்கு உபமானமாக கொள்கிறார், எந்த அம்சத்தில் உபமானமாக கொள்கிறார் என்று சொன்னால் பிரசன்னமுக சந்திர மண்டலேன். இந்த பிரசன்னமுக சந்திர மண்டலே என்பது பகவான் நம்மை நோக்கும்போது தயை தலையெடுக்குமானால் நம்மிடத்திலே மிகவும் இரக்கம் கொள்கிறார். ஆனால் நம்முடைய தவறுகளை பார்க்கும்போது சுவாதந்திரம் தலையெடுத்தால் இவர்களை சிக்ஷிக்க வேண்டும் என்கிற திருவுள்ளத்தை கொள்கிறார். ஆனால் பிராட்டியினுடைய முகவாறு துயிலெழும் போதே யார் இருக்கிறார்கள் என்பதை காணாமல் அவர்களிடத்தில் ஒரு நன்மையும் எதிர்பாராமல் பிரசன்ன முக சந்திர மண்டலே சந்திரனைப் போலே இவர்களுடைய துயர்களையெல்லாம் துடைக்கும் விதமாக குளிர்ந்த திருக்கண்களை குளிர்ந்த திருமுக மண்டலத்தை உடையவள், பிரசன்னமான குளிர்ந்த திருமுக மண்டலத்தை உடையவள் என்று தெரிவிக்கிறார். இந்த இடத்துல சந்திரனை திருஷ்டாந்தமாக எடுத்துக்கிறார். அதாவது பிராட்டியினுடைய திருமுக மண்டலமானது பிரசன்னமாக இருக்கிறது, சந்திர மண்டலத்தை போல இருக்கிறது, குளிர்ந்ததாக இருக்கிறது. ஒருவேளை யாராவது பகவானுடைய நிகிரகத்துக்கு விஷயமானவர்கள் அதனாலே தப்தராக இருக்கிறவர்களுக்கும் கூட குளிர்ச்சியை தரக்கூடியதான திருமுக மண்டலத்தை உடையவளாக இருக்கிறாள் என்று பிரசன்னமுக சந்திர மண்டலேன்னு தெரிவிக்கிறார். இவ்வாறு துயிலெழும் பிராட்டியை அர்ச்சிப்பதற்கு யாரெல்லாம் காத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் விதிரங்கரேந்திர வனிதாபிரச்சிதேன்னு, இவ்வாறு துயிலெழுந்திருக்கிற பிராட்டியை அர்ச்சிக்க விதியான பிரம்மா, சங்கரனான சிவன், இந்திரன் இவர்களுடைய மனைவிமார்கள் தேவிமார்கள் வனிதாபிகி அர்ச்சிதே என்று தேவமாதர்களாலே அர்ச்சிக்கப்படுகிறாள். விஷசைலநாத தயிதே தயாநிதே என்று தயை களஞ்சியமாக இருக்கக்கூடியவள், தயையே ஒரு நிதியாக திரண்டாள் போல் இருக்கக்கூடியவள், அல்லது பகவானுடைய தயைக்கே நிதியாக இருக்கக்கூடியவள். அதாவது நிதி என்பது ஒரு வழி, எதை வைத்துக்கொண்டு பிழைக்கிறாரோ அதற்கு நிதி என்னும் பெயர். அதுபோல பகவானுடைய தயையும் கூட அவனுடைய சுவாதந்திரியம் முதலான மற்ற குணங்களாலே வெளிப்பட மாட்டாமல் இருக்கும் காலத்தில் இவளை கொண்டே, இவளை நிதியாக கொண்டே அந்த தழை பிழைத்து மீண்டும் தலையெடுக்கிறது அல்லவா. ஆகையாலே அந்த பகவானுடைய தயைக்கே நிதியாக இருக்கக்கூடிய தயை விராட்டியனுடைய தயை என்று இந்த இரண்டாவது ஸ்லோகத்திலே காட்டுகிறார். மேலாக அத்யாதி சப்தருடைய சமுபாசிய சந்தியாம் ஆகாஷ சிந்து கமலானி மனோகராணி ஆதாய பாதயுகம் அர்ச்சயிதும் பிரபன்னாஹ சேஷாத்ரிஷே கரவிபோ தவ சுப்பிரபாதம் என்று அடுத்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அத்ரி முதலான ஏழு ரிஷிகள் பகவானை அர்ச்சிப்பதற்கு வந்திருக்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது. அத்ரியாதி சப்த ரிஷய சந்தியாம் சமுபாசிய என்று சந்தியை, சந்தியை வழிபட்டு சந்தியாவந்தனத்தை முடித்து கொண்டு என்று பொருள் கொள்ளலாம். அல்லது சந்தியைன்னு சொன்னால் அந்த சந்தியை சந்தியாவந்தன காலத்திலே தோழப்படுபவனான பகவானை குறிப்பதாகவும் கொள்ளலாம். ஆனால் இந்த இடத்துல முதல் இரண்டு ஸ்லோகங்கள் விராட்டி விஷயமாக இருக்கிறபடியினாலே அடியார்களையும் பகவானையும் சேர்ப்பிப்பவள் என்பதாலே அவளுக்கும் சந்தியா என்கிற திருநாமம் பொருந்துகிறபடியால் இவ்விடத்தில் சந்தியாம் சமுபாசிய என்பதற்கு முதலிலே பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பிராட்டியை தொழுது அவர்கள் ஆகாஷ சிந்து கமலானி மனோகராணி, மனோகராணி கமலானி, மிகவும் மனதை பறிக்கும் அழகை உடைய தாமரைகளை எங்கிருந்து கொண்டு வருகிறார்கள் என்றால் ஆகாஷ சிந்து கமலானின்னு அந்த ஆகாச கங்கையிலிருந்து பிறக்கின்ற ஆகாச கங்கையின் தாமரைகளை, மிகவும் அழகான தாமரைகளை ஆதாய அவற்றை பறித்து எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். எதற்காக எடுத்துக்கொண்டு வருகிறார்கள்னா பாதயுகம் அர்ச்சயித்தும், பகவானுடைய திருவடி தாமரைகளை அர்ச்சிக்க வேண்டும் என்னும் பொருட்டு பிரபன்னாக வந்து அடைந்தார்கள். இவ்வாறு பகவானுடைய திருவடி தாமரையை அர்ச்சிக்க வேண்டும் என்பதற்காக விராட்டியை முன்னிட்டு கொண்டு அழகான தாமரைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இவர்கள் ஆகாச கங்கையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இவ்வாறு வந்து உன்னை அர்ச்சிப்பதற்காக நிற்கிறார்கள். ஆகையால் சேஷாத்ரிசேகர விபோ தவ சுப்பிரபாதம், நாகத்தினுடைய தலையிலே மணி இருக்குமா போலே திருவனந்தாழ்வானாகிற ஆதிசேஷனாகிற இந்த மலையின் மேலே சேஷாத்ரிசேகர விபோ என்று மிகவும் மிகவும் தேஜஸ்வியாக, மிகவும் ஒளிவிழுந்த சிக்காமணியைப் போலே, ஒளி பொருந்திய சிக்காமணியைப் போலே பகவான் எழுந்தருளி சேவை சாதிக்கிறார் என்பதனாலே சேஷாத்ரி சேகர விபோ என்று அவரை இடத்திலே விடுத்து உனக்கு நல் விழிவாகட்டும் என்று அவனை இந்த ஸ்லோகத்தாலே துயிலெழுப்புகிறார். இவ்வாறு இந்த மூணு ஸ்லோகங்களாலே முதல் பிராட்டியை துயிலெழுப்பி அதற்கு அடுத்ததாக இவ்வாறு பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பகவானை தொழ வேண்டும் என்று வந்து சேர்ந்திருக்கிற ரிஷிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று இந்த மூன்றாவது ஸ்லோகம், அதாவது பிரதிபாத பயங்கர வண்ணாவர்கள் இயற்றிய மூன்றாவது ஸ்லோகம், சுப்பிரபாதத்தில் ஐந்தாவது ஸ்லோகம் தொடக்கமாக பகவான் துயிலழப்பப்படுகிறார் என்னும் அர்த்தத்தை நாம் அனுபவித்தோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.